வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை என்பது உயிருள்ளவரை மட்டுமே, தேவைக்கேற்ப செலவு செய், அனுபவிக்கத்தக்கதை அனுபவி, இயன்றவரை பொருளுதவி செய் மற்றும் ஜீவகாருண்யத்தை கடைப்பிடி. நீ அதிக காலம் வாழப் போவதும் இல்லை, போகும்போது கொண்டு போவதும் இல்லை. எனவே அதிகமாக சிக்கனம் செய்யாதே. மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே. உயிர் பிரியத்தான் வாழ்வு. ஒரு நாள் பிரியும். சுத்தம், நட்பு, செல்வம் எல்லாமே பிரியும். உயிருள்ளவரை ஆரோக்கியமாக இரு. அதிக பணம் சேர்க்காதே. குழந்தைகளிடம் அன்பாக இரு. அவ்வப்போது பரிசுகள் அளி. அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே. உயிருள்ளவரை ஆரோக்கியமாக இரு. அடிமையாய் ஆகாதே. நன்றி, வணக்கம்.
Yeah.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு கவிதை, விண்ணை தொடுவோம். தமிழர்கள் பண்டைய காலத்தில் நாகரிகத்தில் சிறந்து விளங்கி மிகவும் உன்னத நிலையை அடைந்திருந்தார்கள். இந்த கவிதை அதை எடுத்து கூறுகின்றது. இந்த கவிதையை எழுதியவர் இளநாவலர் உதயகரன் துரைராஜா அவர்கள். விஞ்ஞானம் மூலம் தமிழர் விஞ்ஞானம் கண்டவர்கள். விஞ்ஞானம் சொல்லும் முன்னர் மெய்ஞானம் கண்டவர்கள். அகிலத்தை ஆளும் மனிதனின் அறிவு தத்துவத்தை அன்றே சொன்னது தொல்காப்பியம். அண்டங்களை பற்றியும் அணுவை பற்றியும் பண்டை காலத்தில் பகர்ந்த மாணிக்கர் பரிணாம வளர்ச்சி படிநிலையோடு உயிரினச் சுழற்சி வட்டமும் பகர்ந்தார். காண கிடைக்காத பல வான அற்புதத்தை ஞான கண் கொண்டு பார்த்து அதை வான சாஸ்திரமாக கோர்த்து தேட கிடைக்காத கால மாற்றத்தை தெளிவாய் படம் போட்டு கணித்து வான சாஸ்திரம் மேற்கில் தோன்றும் முன் நாம் காண சாஸ்திரம் படைத்தார். மின்னல் வருவதை, மழை வருவதை, முழக்கம் வருவதை கூட மேற்கின் கண்கள் தெரிவதற்கு முன்னே மெய்ஞானத்தில் கண்டாள் கோவை ஆண்டாள். ஈராயிரம் ஆண்டிலே இராமாயணத்தில் இருந்தது புத்தக விமானம். அதை பாராமல் பதினெட்டாம் நூற்றாண்டில் வில்பரைட் பண்ணியதே ஆகாய விமானம் என்று சொல்கிறார்கள். விண்வெளி பற்றியும் புவியீர்ப்பு பற்றியும் விளம்பியது சிந்தாந்த சிரோன்மணி. 12 மெய்ஞான கண்டுபிடிப்பாகும் இது. பைதகரஸ் பை ஆர் வர்க்கம் என பெறப்படவை சொல்லும் முன் பழந்தமிழ் நூலில் பாடினார், வட்டத்தரை கொண்டு விட்டத்தரை தாக்கின் சற்றன தெரியும் குழி என்றார். அணுவை பற்றி கூறிய அவையும் மழையை பற்றி கூறிய ஆண்டாளும் பரப்பை பற்றி கூறிய பாடினியாரும் அறிவை பற்றி கூறிய தொல்காப்பியரும் தமிழர் அன்றோ? மெய்ஞான தமிழர் அன்றோ? அகத்தில் தேடியவன் மெய்ஞானி, புறத்தில் தேடியவன் விஞ்ஞானி. அடுத்ததாக ஒரு பல பொருள் கலவை. மிகச்சிறந்த உறவினர்கள், சத்தியமன்ற தாய், ஞானமன்ற தந்தை, தர்மம் என்ற சகோதரர், கருணை என்ற நண்பன், சாந்தி என்ற மனைவி, பொறுமை என்ற பிள்ளை. அளிப்பவை புதுமை வடிவழகை அளிக்கின்றது, ஆசை தைரியத்தை அளிக்கின்றது, மரணம் பிராணன்களை அளிக்கிறது, பொறாமை தர்மம் செய்வதை அளிக்கிறது, கோபம் செல்வத்தை அளிக்கிறது, காமம் வெட்கத்தை அளிக்கிறது, அகங்காரமோ எல்லாவற்றையும் அளிக்கின்றது. இறுதியாக ஒரு சிறு குட்டி கதை. நியாயம். குளத்தருகே ஒரு பூச்சி மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. அந்த அழகான பூச்சி தவளை ஒன்று அங்கு இருப்பதை பார்க்காமல் அதன் அருகில் சென்று பூச்சியின் பல வண்ணப்படைப்பை ரசித்தவாறு நாக்கை வீசி அந்த பூச்சியை தவளை பிடித்து விட்டது. இது நியாயமா? நான் என்ன தவறு செய்து விட்டேன் என்று பாதிக்குறளுடன் பூச்சி கேட்டது. இப்படி சாப்பிடுவது உனக்கு அநியாயமா இருக்கலாம், ஆனால் இதுவே எனக்கு நியாயம். இப்படித்தான் கடவுள் நியாயத்தை விதித்திருக்கிறார் என்று மெல்ல சொல்லிய தவளை தனது காலை ஆகாரத்தை முடித்துக் கொண்டது. வயிறு நிரம்பியதால் அது சற்று நேரம் கண்களை மூடிக்கொண்டது. அப்போது ஒரு பாம்பு சர சரவென கோலம் போட்டது போல் நழிந்து நழிந்து விரைவாக அங்கு வந்தது. அரை தூக்கத்திலிருந்த தவளையை லபக்கென்று கவியது. ஐயோ கடவுளே, நான் பாட்டுக்கு என் வேலையுண்டு, நான் உண்டு என்று இருக்கிறேன், எனக்கா இந்த தண்டனை என்று தவளை கேட்டது. நீ சொன்னதுதானே இறைவன் விதித்ததென்று என்று சொல்லிக்கொண்டே தவளையை விழுங்கிவிட்டு வயல்புறமாக பாம்பு சென்றது. அப்போது அதன் மேல் ஒரு களி பலமாக விழுந்தது. பிறகு அடிமேல் அடிவாங்கி கால் உயிருடன் இருந்த பாம்பு, எங்களுக்கெல்லாம் இப்படி நியாயத்தை வழங்கியவனே மனிதனை விட்டு மட்டும் விட்டு வைத்தார் என நினைத்தது. அப்போது அங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது, கவலைப்படாதே, ஒரு பூச்சிக்கு ஒரு தவளை, ஒரு தவளைக்கு ஒரு பாம்பு, பாம்புக்கு ஒரு மனிதவன், மனிதனையும் படைத்தவன் கடவுள். ஆனால் மனிதர்களுக்குள்ளேயே அவர்கள் தம்மில் கடுப்பகை கொண்டு ஒருவரை மற்றவர் அடித்துக் கொண்டு அழிவுற்று தங்களது நியாயத்தை தாங்களே வழங்கிக் கொள்வார்கள். அது ஒரு அருமையான தத்துவ கதை அல்லவா? இதுவரை நீங்கள் கேட்டது தமிழரது முன்னேற்றத்தை பற்றி ஒரு கவிதையும் சில பல்பொருள் கலவையும். நன்றி, வணக்கம் நேயர்களே.
சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா,
சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா,
சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
கொஞ்சம் வித்தியாசப்படுத்தவே இந்த தெரிவு. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். திரைப்படம் நல்லவன் வாழ்வான். இசை சி ஆ பாப்பா. பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன். எழுதியவர் கவிஞர் எம் கே ஆத்மநாதன். 60களில் வெளிவந்த எம்ஜிஆர் நடித்த படம் இது. ஒரு கடவுள் மறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த காலம். எம்ஜிஆரும் இந்த செயற்பாடுகளில் ஒருவர் தான். அப்படி இருந்தும் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்று தொடங்கும் பாடலை தன் படத்தில் இணைத்து அதில் தானே நடித்தமைக்கு பாடலின் அடுத்தடுத்து வருகின்ற மற்றைய வரிகளே காரணம். இறைவன் இருக்குமிடம் பற்றிய கேள்விகளை எழுப்பி அவற்றிற்கான விடைகளை சொல்லும் பாடல்கள் திரை இசையில் நிறையவே உண்டு. ஆனாலும் எம்ஜிஆரின் நடிப்போடு வெளிவந்த திரைப்படம் இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஊனினை உருக்கி உள்ளெழு பெருக்கி உவப்பில் ஆனந்தமாய. இது திருவாசக மொழி. கடவுளை உன் உள்ளத்தை தேடி ஆனந்தம் கொள் என்பது இதன் பொருள். ஆனால் இப்பாடல் உள்ளத்திலும் அதற்கு வெளியிலும் எப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் கடவுள் இருக்கின்றான் என்பதை இறுதி வரை கூறிக்கொண்டே வருகின்றது. கடவுள் அன்புள்ளவர்களின் மனங்களில் சிரிப்பதும் கடவுள் என்பதன் நிலையே. வேண்டுதல் வேண்டாமை அற்ற மெய்ச்சுடராயிருப்பதும், கண்டவர் விண்டிலராயிருப்பதும், விண்டவர் கண்டிலராயிருப்பதும் ஆகும். எங்கெல்லாம் கடவுள் இருக்கின்றான்? நல்லவரிடத்தில், நாணயத்தோடு நல்லறம் காப்பவரிடத்தில், தன்மானம் காப்பவரிடத்தில், தன்னை தந்தையை பணிபவரிடத்தில், பிறந்த நாட்டின் முன்னேற்றத்தை கருதுபவரிடத்தில், பொதுப்பணி புரிபவரிடத்தில், இப்படி மனிதனின் உள்ளே கடவுள் இருக்கின்றார். வெளியே சத்தியத்தின் எல்லையிலும் சமரச நெறிகளிலும் தேச பக்திகளிலும் உண்மை சமத்துவம் காட்டும் தன்மார்க்கத்திலும் கடவுளின் இருப்பை பாடல் சொல்கிறது. இதை நான் சொல்லி புரிவதை விட பாடலை கேட்டு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை அச்சமே சுடராய், வேண்டுதல் வேண்டாமை அச்சமே சுடராய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய், விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்து நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை. நாணயத்தோடு நல்லறம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். தன்மானம் காப்பதிலே, அன்னை தந்தையை பணிவதிலே, பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் காண பொது பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே,
நியூசிலாந்து பொது நூலகத்தில் தமிழ் நூல் வாசிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாரலம், அறிவு பாதைக்கு வெளிச்சம் காட்டுவது நல்ல புத்தகங்கள், மொழியின் புலமை பெற நல்ல புத்தகங்கள் வாசிக்க வேண்டும், வாசிப்பு பழக்கம் நல்ல விடயங்களை நம் நினைவில் பதிவு செய்யும், மற்றும் புதிய சொற்கள் அதன் அர்த்தங்கள் என பல பயன்பாடுகளை அடைய நல்ல புத்தகங்கள் உதவியாக இருக்கும். ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையில் தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் அவற்றை எடுத்து படித்து பயன்பெற வேண்டும். அதுவே அங்கு தொடர்ச்சியாக தமிழ் நூல்களை பேண, புதிய நூல்களை சேர்த்துக் கொள்ள, அதன் தேவைகளை நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டும். பான்மியா, மவுண்ட் ரோஸ்கில் போன்ற நூலகங்களிலேயே புத்தகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அருகிலுள்ள நூலகங்களில் இருந்து இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் கூட பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம், தமிழை வளர்க்க கரம் கொடுப்போம்.
அதாவது ஆகமம் என்பது ஏதோ தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் புறம்பானதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகமம்னா என்ன? மூடுதிரை, இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, அதுதான் ஆகமம். அது எங்க வடக்கையா பிறந்துச்சு? இல்ல, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், வடமொழியில் உருவ வழிபாடு கிடையாது, கோவில் கிடையாது. உருவ வழிபாடும் கோவிலும் இல்லாத இடத்தில் வழிபாட்டு முறையாகிய ஆகமம் எப்படி வடமொழியில் இருக்க முடியும்? உலகத்திலேயே பத்திமைக்குரிய மொழி தமிழ். இங்குதான் திருக்கோயில்கள், இவையெல்லாம் தமிழர்களுடைய சொத்துக்கள். தமிழர்கள் இறைவனை வழிபாடு செய்கின்ற முறைக்குத்தான் ஆகமம் என்று பொருள். இப்ப நான் சொல்றேன், ஆகமத்தில் எப்படி நடக்குது? இறைவனை அழைக்கின்றார்கள், சரி. முதல்ல அந்த கலசம் வைக்கிறாங்க இல்லையா, கலசம் வைக்கிறார்கள் இப்ப யாகசாலையில இதெல்லாம். அந்த கலசம் எப்படி வந்துச்சு? முதல்ல எங்கிருந்து வந்தது? வடமொழியிலிருந்து இங்க பொத்துன்னு குதிச்சுதா? பாமர மக்கள் மிக தொன்மையான காலத்தில் தலையில் கரகமேந்தி, தலையில் கரகமேந்தி அதாவது ஒரு சொம்பு, அதிலே வாசனாதி திரவியங்களோடு நீரை நிறைத்து மேலே அலங்காரம் செய்து தலையிலே வைத்து ஆடினார்கள். அதிலே இறைவன் எழுந்தருளியதாக பாவித்து பாவனைதான் பக்தி. அப்படி வந்த அந்த கரகம்தான் பின்னாலே கலச வழிபாடாக வந்தது. இதற்கு வேர் மூலம் தாய் வந்து பழந்தமிழ் மக்களுடைய கரக வழிபாடு. இப்ப யாகசாலையில யாகசாலை இருக்க, யாகசாலையினுடைய தத்துவமே ஒரு பேரண்ட பெருவழியின் தத்துவம், அது அண்டவழியின் தத்துவம். யாகசாலைங்கிறது இப்ப சொல்றது பழந்தமிழ், அதுக்கு திருக்காவணம் என்று பொருள். யாகசாலைக்கு திருக்காவணம் என்று பழைய தமிழில் அதற்கு பொருளாகும். நான் சொல்றேன், வடமொழியில இவர்கள் சொல்கின்ற வடமொழி வேதம் ஆகமத்தில் வந்து நான்கு பூதங்கள் தான், நான்கே பூதங்கள் தான். அது அங்க இருக்கிற எந்த மெய்யியலாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, வைதீகமாக சமயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வட இந்திய மெய்யியல் கோட்பாடுகள் எல்லாவற்றிலும் நான்கு பூதங்கள் தான். உலகத்திலேயே ஐந்து பூதங்கள், ஐந்தாவது பூதமாக விண் தத்துவத்தை இந்த உலகத்திலே சொன்ன மிக தொன்மையான மெய்யியலாளர்கள் தமிழ் பழந்தமிழ் மக்கள். இந்த ஆகமங்கிறது வடமொழியில் இருப்பது பொய், அதை சொல்ல வர, அதுக்குதான் சொல்ல வர. இதை வந்து அந்த விண் தத்துவமே கிடையாது அங்க. அதுக்கு என்ன ஒரு ஆவணம் சொல்லணும்னு கேட்டா, நம்ம உடம்பே பஞ்சபூதம் தான். இதுல வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு இருக்கு. இதுல ஆகாயம் என்று சொல்ல பிறகு காயம் என்றால் தமிழ், ஆகாயம் என்றால் பெரும் காயம், அதை ஆகாசம் இவங்க மாத்துவாங்க. விண் என்பது பழந்தமிழ். இந்த உடற்கூறுல விண் தத்துவம் என்பது கண்ணுக்கு தெரியாத உயிர். முதல்ல கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் இருக்கிறது, அந்த விண் தத்துவம் முதலில் செல்லும். பிறகு ஓடிக்கொண்டிருக்கிற காற்று தத்துவம் நிற்கும். பிறகு உடம்பில் இருக்கின்ற வெப்ப தத்துவம் நிற்கும். பிறகு ஓடிக்கொண்டிருக்கிற நீர் தத்துவம், ரத்தம், சுக்கிலம், எச்சில் இவையெல்லாம் உறைந்து திடப்பொருளாக விளங்குகின்ற, நிலத்தத்துவமாக விளங்குகின்ற தசை, எலும்பு இவற்றோடு ஒன்றிவிடும். மீதி எது எஞ்சுகிறது? நிலம் மட்டுமே எஞ்சுகின்றது. இந்த நிலத்தை நிலத்தோடு தான் சேர்க்க வேண்டுமே தவிர நெருப்போடு சேர்க்க கூடாது. பழந்தமிழ் மக்கள் எல்லோரும் நிலத்திலே தான் அடக்கம் செய்தார்கள் தாடிகள் பழங்காலத்தில். நமக்கு இடுகாடுதானே தவிர சுடுகாடு கிடையாது.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்